அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஐபிசில சாப்டர் 5 அதுல இருக்கக்கூடிய பிரிவு 107 இருந்து 108A வரைக்கும் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்திய தண்டனை சட்டம் 1860, இதுல 5வது அத்தியாயம் அதனுடைய பெயர் உடந்தையாய் இருத்தல் பற்றி, ஆஃப் அபெட்மெண்ட். இதுல பிரிவு 107 இருந்து 120B வரைக்குமான பிரிவுகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த உடந்தையா இருத்தல்னா என்ன, உடந்தை குற்றவாளிகள்னா என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் 3 பிரிவுகளை நம்ம பார்க்க போறோம். செக்ஷன் 107, அபட்மெண்ட் ஆஃப் எ திங், ஒரு செயலை செய்வதற்கு உடந்தையா இருத்தல் பற்றி இந்த பிரிவு வந்து எடுத்து சொல்லுது. ஸோ உடந்தையா இருப்பது அப்படின்றதுல மொத்தம் 3 பாயிண்ட் சொல்றாங்க. முதலாவது, ஒரு குற்ற செயலை செய்ய தூண்டுகிறவர் அவரும் உடந்தையா இருப்பவர்னு சொல்லலாம். ரெண்டாவது, ஏதேனும் ஒரு சதியில ஒருவருடன் அல்லது அதற்கு மேற்பட்டவருடன் உடன்பாடு செய்து செய்கை சட்டவிரோதமான விடுகை நிகழுங்கால் அந்த செய்கையை செய்ய சொன்னவர், தூண்டிவிட்டவர், அவரு வந்து பாத்தீங்கன்னா இந்த குற்றம் நடைபெறுவதற்கு உடந்தையாக இருந்தவர்னு சொல்வாங்க. ஸோ மூணாவது, உட்கருத்துடன் உதவி, ஒரு சட்டத்துக்கு முரணான செய்கையோ சட்டத்துக்கு முரணான விடுகையோ அது செய்வதற்கு உட்கருத்துடன் உதவி செஞ்சிருந்தா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உடந்தையாக இருக்கிறதா சொல்லுவோம். ஸோ மொத்தம் 3 பாயிண்ட். முதல்ல, குற்றச்செயலை தூண்டுகிறவர் அல்லது ஒரு குற்றத்தை புரிவதற்கு ஆட்களை உடன்பாடு என்கேஜ் உடன்பாடு செய்பவர். மூன்றாவது, உட்கருத்துடன் உதவி செய்பவர். ஸோ இதுவங்களை நம்ம அந்த குற்றத்திற்கு உடந்தையாக இருப்பவர்கள், அந்த குற்றத்திற்கு உடந்தை ஒரு விஷயம் செஞ்சிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு முதல் விளக்கம், வேண்டுமென்றே ஒரு விஷயத்தை திரித்து கூறுதல், மறைப்பது, தனது எண்ணத்தை நிறைவேற்ற தூண்டுவது. ஸோ இந்த இடத்துல ஒரு உண்மையை ஒரு நபர் அவர் சொல்றதுக்கு கட்டுப்பட்டவர், ஆனா அது வேண்டுமென்றே அவர் மறைச்சு அந்த ஒரு தவறை செய்யணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த குற்றத்திற்கு உடந்தையாக இருப்பவர்னு சொல்லுவோம். இதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, ஏ அப்படின்ற ஒரு பொது அதிகாரி பியை கைது செய்ய அவருக்கு ஆணை கொடுக்கப்பட்டிருக்கு. சியானவர் வேண்டுமென்றே டியை கைது செய்வதற்கு தூண்டியிருக்கார். என்னன்னா, டி தான் வந்து பி அப்படின்னு பிரித்து கூறி வேறொரு நபரை வந்து அவரு கைது செய்ய வச்சிருக்காரு. ஸோ இந்த இடத்துல இந்த குற்றத்தை தூண்டியவர் உடந்தையாக இருந்தவர் வந்து பாத்தீங்கன்னா சி தான். ஸோ அதற்கான தண்டனை அவருக்கு அளிக்கப்படும். அடுத்து விளக்கம் 2, வசதி செய்து தருவதும் உடந்தை குற்றமே. ஏன்னா ஒரு குற்ற செய்கை நடைபெறுவதற்கு முன்போ அல்லது நடைபெறும் பொழுதோ அதை சரியா செய்யறதுக்கான வசதிகள் அனைத்தையும் செய்து தருபவரும் அந்த குற்றத்திற்கு உடந்தையாக இருந்தவர் தான். அடுத்து பிரிவு 108, அபெட்டர், உடந்தை குற்றவாளினா யார் யாரு. ஸோ முதல்ல குற்றத்தை செய்வதற்கு உடந்தையாக இருப்பவர் உடந்தை குற்றவாளி. அடுத்து இந்த உடந்தை குற்றவாளிக்கு உரிய அதே உட்கருத்து அல்லது அறிவு, அந்த அறிவு கொண்டு சட்டப்படி குற்றத்தை செய்வதற்கு திறனுடையவர் ஒரு குற்றம் செய்தால் அந்த குற்றத்திற்கு யார் உடந்தையாக இருந்தாங்களோ ஸோ அதை நம்ம உடந்தை குற்றம்னு சொல்லுவோம். இதுல என்ன இங்க சொல்ல வராங்கன்னா, சட்டப்படி குற்றத்தை செய்வதற்கு திறனுடையவர் அந்த குற்றத்தை செய்திருந்தா என்ன தண்டனை கிடைக்குமோ அதே மாதிரிதான் அந்த குற்றத்தை வந்து பார்ப்பாங்கன்னு ஏன் சொல்றாங்கன்னா, ஒருவேளை இந்த உடந்தை குற்றவாளி ஒரு குழந்தையோ இல்ல பித்து நிலை இருக்கவங்களையோ உபயோகப்படுத்தி ஒரு குற்றத்தை செய்யலாம். அப்படி செஞ்சு அவங்க தப்பிச்சிடக்கூடாது. அந்த குற்றம் அது நடைபெற்றா அதுக்கு உடந்தையா இருக்கவங்களுக்கு நிச்சயமா தண்டனை உண்டு. ஏன்னா அந்த குற்றத்தை செய்பவர்கள் வந்து குழந்தை இல்லைன்னா பித்து நிலையில இருக்கவங்க அப்படின்னு அவங்களுக்கு தண்டனை கிடையாதுன்னும் போது, அவங்களுக்கு தூண்டி விட்டவங்க உடந்தையா இருந்தாங்க இல்லையா அவங்களுக்கு தண்டனை கிடையாதுன்னு சொல்ற முடியாது. ஸோ நிச்சயமா அவங்களுக்கு தண்டனை உண்டுன்றத குறிப்பிட தான் வந்து இந்த இடத்துல கேப்பபிள் பை லா கமிட்டிங் அண்ட் அஃபென்ஸ். ஸோ இந்த பர்சன் வந்து கேப்பபிள் பை லாவா இருக்கணும்னு அதுக்குதான் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வரப்போற விளக்கத்துல இது நமக்கு நல்லா புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் விளக்கம், விடுதலைக்கு உடந்தையாக இருந்துட்டு நான் அதை செய்யறதுக்கு சட்டப்படி கட்டுப்பட்டவர் அல்லர் அப்படின்னு சொன்னாலும் அது குற்றம்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தூண்டி விடக்கூடியவர் சட்டத்திற்கு முரண்பட்ட அந்த விடுதலைக்கு உடந்தையாக இருந்து ஆனா நான் வந்து அதை செய்ய சட்டப்படி கட்டுப்பட்டவர் அல்லர் அப்படின்னு சொல்லி தப்பிக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து அது குழந்தையாக இருந்துதான் அந்த செயல் நடந்திருக்கு. இரண்டாவது விளக்கம், செயல் செய்யப்பட வேண்டும் என்றோ விளைவு உண்டாக்கப்பட வேண்டும் என்றோ அவசியம் இல்லை. அவங்க திட்டமிட்டாலோ இதுக்கான விஷயங்கள் அவங்க ஈடுபட்டாலோ வந்து பாத்தீங்கன்னா அது குற்றம். சோ அந்த செயல் வந்து செஞ்சிருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இதுக்கு இரண்டு எடுத்துக்காட்டுகள் கொடுத்திருக்காங்க. முதல்ல ஏ என்பவரை கொலை செய்யும்படி பிஐ ஜெட் தூண்டுகிறார். அக்குற்றம் செய்ய பி மறுத்து விடுகிறார். எனினும் மறுத்து விட்டாலும் இந்த இடத்துல எந்த குற்றம் நடைபெறவில்லை என்றாலும் ஜெட் உடந்தை குற்றம் புரிந்தவர், உடந்தை குற்றவாளி. இரண்டாவது, ஏ என்பவரை கொலை செய்யும்படி பிஐ ஜெட் தூண்டுகிறார். அதன்படி பியானவர் ஏயை கத்தியால் குத்துகிறார். அந்த கத்தி காயத்தில் இருந்து ஏ குணமடைந்து விடுகிறார். சோ இந்த இடத்துல ஒரு குணம் அடைஞ்சிட்டாலும் கொலை செய்ய பிஐ தூண்டிய குற்றம் ஜெட்டால் செய்யப்படுகிறது. அவர் ஒரு உடந்தை குற்றவாளிதான். மூன்றாவது விளக்கம், தூண்டுதலுக்கு உட்பட்டவர் சட்டத்தின்படி குற்றம் ஒன்றை செய்யும் திறனுடையவராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே நேரத்துல அவரு யார் தூண்டி விடுறாங்களோ அவங்களுக்கு உரிய அதே குற்றமுற்ற உட்கருத்து அறிவு வச்சிருக்கணும்னோ இல்ல வேறு ஏதாவது ஒரு கில்ட்டி இன்டென்ஷன் நாலேஜோட இருக்கணும்னோ அவசியம் இல்லை. சோ தூண்டுதலுக்கு உட்பட்டவர்கள் அந்த பர்சன் வந்து கேப்பபிள் பை லா அப்படின்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஒரு லுனாட்டிக்கா இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், அவங்களுக்கு எந்த இன்டென்ஷன் கில்ட்டி இன்டென்ஷன் இல்லாம இருக்கலாம். ஆனா தூண்டுதலுக்கு உட்பட்டு ஒரு நபர் தூண்டுதலு அவங்களுக்கு அதை சொல்லிதான் அந்த விஷயத்த அவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்றது தான் இந்த இடத்துல முக்கியம். ஸோ மற்ற விஷயங்கள் அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. முதல்ல குழந்தை எட்டு பிடித்தவர் குற்றம் செய்ய ஆ அப்படின்ற நபர் உடந்தையா இருக்காரு. ஸோ இந்த இடத்துல குற்றம் செய்யப்பட்டாலும் சரி செய்யப்பட விட்டாலும் சரி இந்த ஆன்ற நபர் குற்ற உடந்தை குற்றம் புரிந்தவர். ஏன்னா அவர் குழந்தையோ பித்து பிடித்தவரையோ தூண்டிக்கிட்டு இருக்காரு. சோ அதே நேரத்துல இவங்க ரெண்டு பேரும் அந்த ஒருவேளை குழந்தையோ பித்து பிடித்தவரோ குற்றம் செஞ்சா அதுக்கு தண்டனை கிடையாது. ஆனா அதை தூண்டி விட்டவருக்கு நிச்சயமா தண்டனை உண்டு. இரண்டாவது, ஏ என்பவரை கொலை செய்ய பி. இந்த பின்றவர் ஏழு வயதுக்குட்பட்ட ஒரு குழந்தை. இந்த குழந்தைய ஜெட் தூண்டுகிறார். சோ ஜெட் இல்லாத நேரத்துல ஏவை பி கொன்று விடுகிறார். கொலை செய்தவர் போன்றே ஜெட்டுக்கு மரண தண்டனை வழங்கப்படும். ஏன்னா இந்த ஏழு வயது குழந்தையை தூண்டி விட்டதவர் இந்த குழந்தைக்கு தண்டனை கிடையாதுதான். ஆனா அதை தூண்டி விட்டவருக்கு தண்டனை நிச்சயமா உண்டு, அதே தண்டனையே உண்டு. ஏன்னா அவரு எந்த ஒரு விஷயத்தை செய்ய சொன்னாரோ கொலை செய்ய சொன்னாரோ அந்த கொலைக்கான தண்டனை இவருக்கு வழங்கப்படும். மூன்றாவது, குடியிருக்கும் வீட்டில் தீ வைக்கும்படி ஏ அப்படிங்கிற புத்தி சுவாதீன மற்றவரை ஜெட் தூண்டுகிறார். ஸோ இதனால வீட்டுல தீயும் வைக்கப்படுது. ஸோ இந்த இடத்துல ஜெட்டுக்கு தான் அந்த குற்றத்திற்கான தண்டனை வழங்கப்படும். கடைசியா, ஏ என்பவரிடம் திருட்டு குற்றம் செய்ய பிஐ ஜெட் தூண்டுகிறார். ஸோ இந்த இடத்துல ஜெட் என்ன சொல்லியிருக்காருன்னா ஏ அப்படின்றத இருக்கக்கூடிய பொருள் என்னுடையது அப்படின்னு நம்ப வச்சுதான் பிஐ திருடுறதுக்கு தூண்டி இருக்காரு. ஸோ ஜெட்டின் சொத்து அப்படி நம்பி நல்ல எண்ணத்தோட தான் பி திருடி இருக்காரு. இதனால இந்த இடத்துல ஜெட் அவருக்கு திருட்டுக்கு உடந்தை பிளஸ் திருட்டு குற்றம் இரண்டுமே வந்து அவருக்கு பொறுப்பு நிலை உண்டு. அடுத்து நான்காவது விளக்கம், உடந்தைக்கு உடந்தையாக இருப்பதும் குற்றம். இந்த உதாரணம் பார்த்தா நமக்கு புரியும். ஏ என்பவரை கொலை செய்யுங்க அப்படின்னு பியை தூண்டும்படி ஏவை தூண்டுகிறார் ஜெட். சோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஜெட்ன்றவரு கேவை தூண்டி விடுகிறார். இது ஒரு உடந்தை குற்றம். இந்த தூண்டுதல் பேர்ல இந்த கே இன்னொரு நபரை தூண்டி விடுகிறார் பீன்றவர். சோ இந்த கேன்ற நபரே இந்த ஜெட்டுக்கு உடந்தையாக இருக்கவரு, அவர் இன்னொரு நபரை தூண்டி விடுறாரு. சோ இதுதான் நம்ம உடந்தைக்கு உடந்தைன்னு சொல்றோம். சோ இந்த மாதிரி பண்ணதால ஏன்றவரு கொலை செய்யப்பட்டுடுறாரு. இந்த இடத்துல கேவிற்கு கொலைக்கான தண்டனை பிளஸ் அதே மாதிரியே ஜெட்டிற்கும் அதே தண்டனை வழங்கப்படுது. ஏன்னா இந்த ஜெட் கே இவங்க ரெண்டு பேர் செஞ்சது கொலை, இவர் பி வந்து பாத்தீங்கன்னா தூண்டுதல் பேர்லதான் செய்யறாரு. சோ அதனால இவங்களுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொலைக்கான தண்டனை வழங்கப்படுது. அடுத்து கடைசி விளக்கம் ஐந்தாவது, திட்டம் அவசியம் இல்லை, சதியில் ஈடுபட்டிருந்தால் போதும். இந்த மாதிரி ஒரு தூண்டுதல் பேர்ல செய்யக்கூடிய சட்டத்துக்கு முரணான செய்கையோ விடுகைக்கோ திட்டத்துல வந்து அவங்க பங்கு பெற்றிருந்தாங்கன்றது அவசியம் இல்லை, அவங்க அந்த சதியில ஈடுபட்டிருத்தல் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலே போதும். கேன்ற ஒரு நபரை கொல்லணும் அப்படின்றதுக்காக ஏ பி இரண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டத்துல பங்கு வகிக்கிறாங்க. சோ இதுல ஏவோட பார்ட் என்னன்னா இவருக்கு விஷம் வைத்து கொல்லணும், பியோட பார்ட் வந்து விஷத்தை வாங்கிட்டு வரணும். சோ பீன்றவரு கியூவிடம் போய் விஷத்தை வாங்கிடுறாரு, அண்ட் இவங்களுடைய பிளானை கூட அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆனா கியூவுக்கும் ஏவுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. சோ இவங்க வந்து கியூ தான் விஷத்தை பி கிட்ட கொடுக்குறாரு, பி அந்த விஷத்தை ஏவிடம் கொடுத்து அவர் கேவை விஷமிட்டு கொன்று விடுகிறார். இந்த இடத்துல கியூ கண்டிப்பா அவருக்கு குற்ற உடந்தை பொறுப்பு இருக்கு. ஏன்னா இவங்களுடைய திட்டத்துல நான் பங்கு வகிக்கலன்னு சொல்லி இவர் தப்பிக்க முடியாது. ஏவுக்கும் இவருக்கும் எந்த ஒரு திட்டம் இல்லைனாலும் இவர் இதுல ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார், ஈடுபட்டிருக்காரு, அவருதான் விஷத்தை கொண்டு வந்திருக்கிறார். சோ ஈடுபட்டிருப்பதல்ல அவருக்கு கொலைக்கான தண்டனை வழங்கப்படும். அடுத்து பிரிவு 108A. இந்தியாவுக்கு வெளியே செய்யப்பட்ட குற்றங்களுக்கு இந்தியாவில் உடந்தையாக இருப்பது. சோ இப்ப இந்தியாவுல ஒரு குற்றச்செயல் செய்யப்பட்டா நம்ம ஐபிசிக்கு மாறாகவோ மற்ற சட்டங்களுக்கு முரணாகவோ வந்து ஒரு குற்றம் செய்யப்பட்டா இது குற்றம் அப்படின்னு அமையக்கூடிய ஒரு செய்கைய அதே நபர் இந்தியாவுக்கு வெளியேவோ இந்தியாவுக்கு அப்பாலோ செய்தாலும் அது குற்றம்தான். அந்த குற்றங்களுக்கு அவர் உடந்தையாக இருந்தாலும் சோ அது வந்து உடந்தை குற்றம் ஆகும்னு சொல்றாங்க. சோ உதாரணத்துக்கு கோவாவில இருக்கக்கூடிய ஏ அப்படின்ற ஒரு ஃபாரினர், அயல் நாட்டவர், அவர் வேறொரு நாட்டை சேர்ந்தவர், அவரை ஒரு கொலைய கோவாவில இருக்கக்கூடிய ஒரு நபரை கொலை செய்யும்படி இந்தியாவில இருக்கக்கூடிய பீன்ற ஒரு நபர் தூண்டுகிறார். சோ ஒரு அயல் நாட்டவரை ஒரு நபரை கொலை செய்யும்படி பி தூண்டுகிறார். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பி உடந்தையின் மாதிரி கொலைக்கு தூண்டக்கூடிய இந்த உடந்தை குற்றத்தை செய்தவர் ஆவார். இனிமே பாத்தீங்கன்னா இது வந்து ஜென்ரலா உடந்தைக்கான விஷயங்கள்லாம் பார்த்தோம். இனிமே இந்த உடந்தை குற்றத்துக்கு தண்டனைகள் எப்படி வழங்கப்படும் அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.